செல்வம், செவி செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே. இந்த காலை பொழுதனில் கோடை கால காலை வேளையில் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியினுடைய திருக்குறள் பண்பு உடைமை அதிகாரத்திலிருந்து வருகிறது. முதல் குறள் அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. ஒருவர் எல்லோரிடத்திலும் அன்பு உடையராக இருத்தலும் உலகத்தோடு பொருந்தி ஒழுகக்கூடிய நற்குடியை சேர்ந்தவராக இருத்தலும் ஆகிய இரண்டும் பண்புடைமை எனப்படும் நன்னெறியாகும். இதே அதிகாரத்தில் இன்னொரு குறள் நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பா பாராட்டும் உலகு. நீதியையும் நன்மையையும் விரும்புவர்களுக்கு பிறர்க்கும் தனக்கும் பயனளிக்கும் முறையில் பாடுபடக்கூடியவர்கள் உயர்ந்த பண்புகளை உலகத்தார் எப்பொழுதும் போற்றி கொண்டாடுவார்கள் என்கின்றார் திருவள்ளுவர். நேரிலே இன்றைய நிகழ்ச்சியில் நல்ல பல கருத்துக்களை கேட்க இருக்கின்றோம். ஒரு பாடலுடன் உள்ளே செல்வோம். அந்த பாடலை பற்றி நான் சொல்வதை விட நம்முடைய அன்பு அறிவிப்பாளர் திருமதி அன்னபூர்ணி கல்யாணசுந்தரம் சொல்லி கேட்போமா?
கண்ணதாசனுடைய அளவற்ற கவி திறமைக்கு இந்த பாடல் ஒரு சாட்சி. சிங்கப்பூர்ல ஒரு பூங்காவில் இந்த பாடல் படமாக்கப்பட்டது. படமாக்கப்பட்ட மாதம் வந்து மே மாதம்ன்றதுனால இந்த பாடலின் அத்தனை வரிகளின் முடிவுலையும் மேன்னு முடிகிற மாதிரி அற்புதமான அந்த கவிதையை இந்த பாடலை எழுதியிருக்காரு கண்ணதாசன். கலைவாணிக்கு அஞ்சு விரல்ல ஒரு விரல் கண்ணதாசன்னா ஒரு விரல் எம்எஸ்வி அவர்கள், ஒரு விரல் சிவாஜி, ஒரு விரல் சுஷீலா அம்மா, மற்றொரு இன்றியமையாத விரல்னா டிஎம்எஸ் ஐயா. இந்த ஐந்து பேரும் அற்புதமாக கலக்கின இந்த பாடல் எவர்கிரீன் பாடல் அன்பு நடமாடும் கலைக்கூடமே. கேட்டு ரசிங்களேன்.
கடந்த வாரம் நம்முடைய வானொலியில் ஆர்டர் ஆஃப் மெரிட் விருது பெற்ற இந்த நாட்டினுடைய இதழியலாளர் ஐயா திரு வெங்கட்ராமன் அவர்களுடைய நேர்காணலை ஒளிபரப்பியிருந்தோம். சில தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக கடைசி பகுதியினை வழங்க இயலவில்லை. அது இந்த வாரம் இதோ உங்களுக்காக, கேட்டு மகிழுங்கள்.
அடுத்ததுங்க ஐயா, நீங்க வந்து அதான் பத்திரிகை துறை இல்லாம அதுல செய்யறதும் சமூக சேவை தான். அது இல்லாம தனியா வந்து இப்ப எங்களுக்கு வந்து நிறைய இடர்கள் வந்த பொழுதும் சரி, ஒரு சில மரணங்கள் நடந்த பொழுதும் உங்களுடைய சேவை வந்து ரொம்ப அளப்பரியது. அது போக நிறைய சமூக சேவைகள் செய்து கொண்டிருக்கீங்க. ஆனந்த் சத்யானந்த் இது பண்றது, நிறைய மக்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கான விருது தரது, இந்த மாதிரி செய்யறதுக்கான ஒரு மனப்பான்மை நோக்கம் எப்படி வந்தது?
அதெல்லாம் மக்கள் கிட்ட இருந்துதான் வந்தது. ஏன்னா இது எதையுமே நான் தான் முதல்ல செஞ்சேன் கிடையாது. இது எனக்கு முன்னா எனக்கு முன்னோர்கள் நிறைய பேர் இதுக்கு மேலேயே செஞ்சிருக்காங்க. நான் அவர்களுடைய பாதங்களை பிற்பற்றி நான் வந்ததுனால அது செய்யும் பொழுது இந்த காலத்துக்கு ஏற்ப கொஞ்சம் பெருசா செய்யலாம். அதே மாதிரி ஆனந்த் சத்யானந்த் பேர்ல ஒரு லெக்சர் சீரீஸ் ஆரம்பிச்சோம். அது ஆரம்பிச்சதுக்கு காரணமே அது வந்து நம்ம எப்படி கவர்னன்ஸ்ங்கிறத எப்படி நம்ம நல்லா பண்ணணும், கம்பெனிங்கிறத எப்படி, எந்த பாலிசிஸ், இன்டெகிரிட்டி, ஆனஸ்டி, அந்த மாதிரி ஒரு பழமையான நோக்கங்களோட நடக்கிறதுக்கு எப்படி நடத்துறது, அதுக்காக அந்த லெக்சர் சீரீஸ் ஆரம்பிச்சோம் 13 வருஷம் முன்னால. அது இப்ப நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த பிசினஸ் அவார்ட்ஸ் ஆரம்பிச்சோம், அது ஆரம்பிச்சு இப்ப 14 ஆண்டுகளாக போகுது. பிறகு அது வந்து எல்லாம் பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு கமர்ஷியலா இருக்கிறதுனால நான் நினைச்சது உண்டு, சரி நம்ம மக்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், பாமர மக்களுக்கு நம்ம என்ன போல இருக்கிற பாமர மக்களுக்கு அப்படின்னு நான் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ், கம்யூனிட்டி அவார்ட்ஸ், ஆர்ட் கல்ச்சர் அதெல்லாம் நிறுவனம் செஞ்சோம். அது மக்களுடைய ஆதரவு இருக்கிறதுனாலயும் உங்களை மாதிரி பெரியவர்கள் இருக்கிற ஆதரவு ஆர்வத்துல இது சப்போர்ட் இருக்கிறதுனாலே அது பாட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கையா. அதுக்குதான் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தான் நன்றி சொல்லணும்.
ரொம்ப நன்றிங்க ஐயா. அதாவது அது வந்து நீங்க சொல்றது சொல்ல ரொம்ப அது வந்து எளிதாக சொல்லிட்டீங்க. ஆனா வந்து இப்ப சமீபத்துல நீங்க செய்த ஒரு பெரிய சாதனை பாத்தீங்கன்னா, இருக்கின்ற 5 தென்னிந்திய சங்கங்களை இணைத்து ஒரு விழாவை நடத்திட்டு இருக்கீங்க. 2 அது வந்து இப்ப கடந்த ஆண்டு நம்மளால நடத்த முடியாம போயிடுச்சு இக்கட்டான சூழ்நிலைனால. அது செய்தது வந்து இதுவரைக்கும் யாருமே செய்யாத ஒரு காரியம் இல்லைங்களா? அது மாதிரி எல்லா சங்கங்களையும் இணைத்தது, அது உங்களால
எல்லாரும் இதுக்கு முன்னால யாராவது பண்ணிருக்கிறாங்களா என்னன்னு தெரியாது. ஆனா என்னுடைய குறிக்கோள் வந்து ஒன்றே ஒன்றுதான் ஐயா,
சொல்லுங்க.
மக்கள் எல்லாருமே நல்ல குணத்தோட தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த நல்ல குணத்தை ஒரு எல்லாத்தையும் உபயோகிக்கிறதுக்கு சந்தர்ப்பங்கள் தேவை. வந்து நம்ம தமிழா இருக்கட்டும், இல்ல தெலுங்கா இருக்கட்டும், இல்ல மலையாளமா இருக்கட்டும், இல்ல கன்னடக்காரர்கள் இருக்கட்டும், மனதுன்றது ஒன்றுதான். எல்லாருக்கும் வாழ்க்கையில முன்னேறணும்ன்ற ஒரு ஆக்கம் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி பல இது கம்யூனிட்டி சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். அதெல்லாம் ஒன்னா கூப்பிட்டு நடத்திட்டு போறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அவங்களுக்கு கிடைக்காம போயிருக்கலாம். அந்த சந்தர்ப்பத்தை இப்ப எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததே அவங்க தான்.
சரிங்க.
அவங்க வந்து இல்லைன்னாக்கா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப வந்து நம்ம ஊக்கம் இருக்கிறவங்களுக்கும் ஆர்வம் இருக்கிறவங்களுக்கும் மத்தானே நம்ம சேர்க்க முடியும். அந்த இதுல முத்தமிழ் சங்கம் தான் முதன்மையா நின்றது. எனக்கு வந்து கை கொடுத்து முத்தமிழ் சங்கம் அந்த தலைவர்கள் அவங்க சொன்னாங்க, வெங்கட் நீங்க பண்ணுங்க, நாங்க இருக்கோம் உங்க கூட, நாங்க வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுப்போம். அப்படின்ற எனக்கு ஒரு அந்த ஒரு உறுதி கொடுத்தப்ப எனக்கு எனக்கு நெஞ்சில உறுதி வந்தது.
சரிங்க,
உங்களுக்கு தெரியும் இல்லையா தமிழனுக்கு வந்து நெஞ்சில உறுதி வந்ததுன்னா அதுக்கப்புறம் தேவை ஒண்ணுமே தேவையில்லை. உறுதியோட பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி நீங்க எனக்கு ஒரே ஒரு குறை ஐயா
சொல்லுங்க.
மணிநிலவன் ஐயா வந்து இப்ப எல்லாம் வெளியிலேயே வரதில்லை, உங்களை உங்க பாக்குறது ரொம்ப அபூர்வம். என்னுடைய வேண்டுகோள் 22வது ஆண்டு 2022 உங்களை நான் நிறைய பாக்கணும் வெளியில, அதுக்கு வந்து நீங்க எனக்கு உதவி செய்ய வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருடைய முன் இதை வந்து கட் பண்ணிடாதீங்க, வானொலியில பரப்பு ஒலிபரப்பும் போது என்னுடைய வேண்டுகோள் இது கண்டிப்பா மணிநிலவனையா வரணும். நீங்களும் ஆச்சு ஐயா வாச்சு உங்களுடைய தந்தையார் நான் நிறைய மதிப்பு வச்சிருக்கேன்.
எல்லாரும் தெரிஞ்ச நிச்சயமாங்க நிச்சயமாங்க, நம்மளோட சமூக சேவைகள் என்று நின்றதே இல்லைங்க. நம்ம வந்து மற்றவர்கள் பொறுப்புல இருக்கவங்க அவங்க செய்யறாங்க. இப்ப எனக்குன்னு என்னுடைய நம்முடைய வானொலி இருக்கு,
பொறுப்பெல்லாம் இருக்க வேண்டாம் ஐயா, என் மாதிரி வந்து உட்காருங்க.
சரிங்க ஐயா, நிச்சயமாங்க ஐயா,
நிச்சயத்துக்கு வேண்டாம், பொறுப்பெல்லாம் நீங்க நிறைய பண்ணியாச்சு.
சரிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா.
சொல்லுங்க ஐயா.
சார் அப்ப வேற ஏதாவது கேட்கலாங்களா சார்? வந்து
என்னுடைய பாடல்கள் வந்து இந்த காலத்துக்கு இந்த காலத்து மக்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனா நான் எப்பவும் விரும்பி கேக்குற பாடல்கள் வந்து ரெண்டு மூணு பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்று, ஒரு தாய் மக்கள் நாம் என்போம் என்ற ஒரு பாடல் வரும்.
ஆமாங்க.
அதுக்கப்புறமா தமிழுக்கு அமுது என்று பெயர், பாரதிதாசனுடைய பாடல். அப்புறம் கண்ணதாசனுடைய ஒரு பாடல், சினிமால வர பாடல், உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் ஒரு பாடல். அதுல வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில எப்படி நடந்துக்கிறோன்றது நம்ம தத்துவங்களுக்கு வந்து வள்ளுவர் மாதிரி யாருமே சொன்னது கிடையாது. ஆனா வள்ளுவர் புரியறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் இந்த காலத்துல. இந்த மாதிரி பாடல்கள் கேட்டா நமக்கு உற்சாகமும் வரும், அப்புறம் நெஞ்சில ஒரு உறுதியும் வரும். அதனால இந்த மாதிரி பாடல்களையாவது கேளுங்க அப்படின்னு நான் வேண்டுகொள்கிறேன். ஆனா ஒண்ணு, திருக்குறள் வீட்டுல இருந்து ஒரு நாளைக்கு ஒரு குறளை வந்து படிச்சு, ஒரு நாளைக்கு கூட இல்ல மூணு நாளைக்கு ஒரு தடவை ஒரு குறளை படிச்சு அது அர்த்தம் புரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நமக்கு வாழ்க்கையில வேற எந்த நூலுமே தேவையில்லை.
நிச்சயமாங்க,
ஒரு இதிகாசம் படிக்கணுமோ ஒரு வேற ஒரு இது படிக்கிறதோ அவசியமே கிடையாது. திருக்குறளை படித்து அதுபடி நடந்தால் வாழ்க்கையில் வெற்றி காணலாம்.
நீங்க இந்த நம்முடைய இந்த நேர்காணல் ஒளிபரப்புற நாள் வந்து திருவள்ளுவர் தினம் இல்லைங்களா? நேற்றைக்கு பொங்கல், இன்னைக்கு இப்ப திருவள்ளுவர் தினம் இல்லைங்களா? நீங்க சொன்னது ரொம்ப பொருத்தமாக அமைஞ்சது, மிக்க நன்றிங்க ஐயா. உங்களுக்கு எங்களுடைய நேர்காணலுக்காக வந்து உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து கொண்டதற்கு உங்களுடைய
அனுபவம் ரெண்டு குறளை மட்டும் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்.
சொல்லுங்க.
ஒன்று, என் நன்றி கொன்றார்க்கும் ஓய்வேண்டாம் ஓய்வில்லை செய்ன்று கொன்ற மகர்க்கு, அது ஒண்ணு. இரண்டாவது வந்து, எப்பொருள் யார் யார் வாய்க்கேற்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த ரெண்டு குறளும் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானதாக நான் கருதுகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி.
மிக்க நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா.
வணக்கம் ஐயா. எல்லாருடைய எல்லாரும் எல்லாம் பெற்று இன்பமாக வாழ வேண்டும் என்பதே என்னுடைய அவா. மீண்டும் தமிழ் சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய பணிவான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.
மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், அன்பான இன்பமுள்ளவர்களே, உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 32 வருடகால அனுபவத்தினை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், இலக்கம் 619 டொமினியன் ரோட், பல்மோரல், அட்லாண்டா. மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட்.
நம்ம அழகான ஆக்லாண்ட்ல பெரும்பாலான வீடுகள் பாஃபர்ட் அண்ட் தாம்சன் கம்பெனி மூலமா தான் விற்கப்படுது வாங்கப்படுது. அந்த நம்பிக்கையான கம்பெனி மூலமா நீங்களும் உங்க வீட்டை வாங்கவோ விற்கவோ செய்யணுமா? உடனே நம்ம தமிழ் தம்பதியை தொடர்பு கொள்ளுங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா, ரியல் எஸ்டேட் துறையில நல்ல அனுபவம் உள்ள அருமையான தம்பதி. உங்க மனசுக்கு பிடிச்ச வீட்டை அவங்க அழகா தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. உங்க சொந்த வீட்டை விற்கணும்னாலும் நல்ல லாபத்துல செஞ்சு கொடுப்பாங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா, நம்பிக்கைக்குரிய பாஃபர்டன் தாம்சன் தம்பதி. தொடர்புக்கான தொலைபேசி எண்கள் சவுந்தர் 021-686-788, ஷீபா 021-678-778, வீட்டு தொலைபேசி 630-1108. இனிமே வீடு வாங்க தயக்கம் உண்டா?
மாமோய், நம்ம கல்யாண நாளைக்கு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, சாஃப்ரான் போலாங்க மாமா. நம்ம அடுத்த வீட்டா இருக்கானிக்கா, போன வீக்கெண்ட் சவுத் இண்டியன் பஃபேக் போயிட்டு வந்து இட்லி தோசை பொங்கல்னு அப்படியே நம்ம ஊர் மெனுவை கலக்குறாங்களாம். நம்மளும் போறோம். உங்களோட வேலை செய்தில அந்த செவத்த தம்பி, அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல கூட சாஃப்ரான் கேட்டரிங் தானாமா. குரூப் சின்னதோ பெருசோ அசத்துறாங்களாம். இப்ப மணுக்கால ஒரு பிரான்ச் இருக்காமே, சீக்கிரம் சட்டுபுட்டுன்னு போனை போட்டு டேபிள் புக் பண்ணுங்க, போயிட்டு வந்துடலாமாமா.
Saffron Restaurant, 31 Ponsonby Road, 378-2122. Offer our Manukau branch, 57M Cavendish Drive, 263-9999. saffronindianrestaurant.co.nz. For more specials and events, follow us on Facebook.
I'm a
இங்குள்ள இந்து மதம் நூலை பத்தி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனா அந்த நூல் உருவானது எப்படின்றத சொல்றேன் கேளுங்க. இந்த விபூதியை தயங்காம கொண்டு போய் கண்ணதாசன் நெத்தியில பூசு. சூரியன சில சமயம் மேகம் மறைக்கிறது போல நாத்திக மேகம் இதுவரை அவனை மறைச்சிருந்தது. இனி அவன் சூரியனா திகழ்வான். அவன் எப்பேற்பட்ட பரம்பரையை சேர்ந்தவன் தெரியுமா? சாண்டோ சின்னப்ப தேவரும் கண்ணதாசனும் மிக நெருங்கிய நண்பர்கள். ரெண்டு பேரும் ஒரு படப்பிடிப்பு சம்பந்தமா காரில் போய்க் கொண்டிருந்த போது மிக மோசமான விபத்து ஏற்பட்டது. அதில் சின்னப்ப தேவருக்கு அவ்வளவா காயம் இல்லை. ஆனா கண்ணதாசனுக்கு படுகாயம் ஏற்பட்டு நினைவிழந்த நிலையில மருத்துவமனையில இருந்தார். காஞ்சி பெரியவரிடம் மிகுந்த பக்தியும் மரியாதையும் அளவற்ற ஈடுபாடும் கொண்டவர் தேவர் அவர்கள். மருத்துவமனையிலிருந்து நேர புறப்பட்டு சிவஸ்தானம் எனப்படும் பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் பெரியவரை பார்த்து வணங்கி விபத்து நேர்ந்து விட்டதுன்னு விவரிச்சார். சொன்ன மாத்திரத்தில் மற்ற எதையும் விசாரிக்காமல் கண்ணதாசன் எப்படி இருக்கிறான் என்றும் பெரியவர் கேட்க அதிர்ந்து போனார் தேவர். கண்கள் கலங்க வியப்பும் வருத்தமுமாய் அவர் படுகாயத்துடன் நினைவில்லாமல் மருத்துவமனையில் இருக்கிறார் என்று நாத்தழுத்தழுக்கு கூறினார். தேவரின் கவலையை உணர்ந்த பெரியவர், சரி கவலைப்படாத, இந்த விபூதியை கொண்டு போய் அவன் நெத்தியில இட்டு வாயிலையும் கொஞ்சம் போடு, மீதி இருக்கிறத அவன் தலையணைக்கு கீழே வச்சிடுன்னு தன் திருக்கரங்களால் விபூதி எடுத்து மடுத்தி தர தேவர் விதிர்விதிர்த்து விட்டார். தான் முருகனாய் பாவித்து வழங்கும் பெரியவரை மறுத்து பேச துணிவின்றி தயங்க மீண்டும் பெரியவரின் கட்டளைக்கிணங்கி தயக்கத்தோடு கை நீட்டி விபூதியை பெறுகிறார். தேவரின் தயக்கத்திற்கு காரணம் கண்ணதாசன் நாத்திகத்தில் தீவிர ஈடுபாடு கொண்டு திராவிட கட்சிகளின் சார்பில் பிராமணர்களையும் சனாதன தர்மத்தையும் நாக்கில் நரம்பில்லாதது போல் மேடைகளில் பேசி வந்த காலகட்டம் அது. விபத்து நடந்த ஒரு வாரத்திற்கு முன்புதான் காஞ்சிபுரம் சங்கர மடத்திற்கு எதிரிலேயே நடந்த கூட்டத்தின் மேடையில் படுபயங்கரமாக பேசி பெரியவரை இழிவுபடுத்தி பேசியிருந்தார். எனவே அவரிடம் போய் இந்த விபூதியை எப்படி கொடுப்பது என்பதுதான் தேவரின் பெரிய தயக்கமாயிருந்தது. ஆனால் முக்காலமும் உணர்ந்த ஞானியாகிய பெரியவர் தேவரின் மனத்தயக்கத்தை உணர்ந்து, தயங்காம கொண்டு போய் பூசு, சூரியன சில சமயம் மேகம் மறைக்கிறது போல நாத்திக மேகம் இதுவரை அவனை மறைச்சிருந்தது, இனி அவன் சூரியன் மாதிரி இருப்பான். அவன் எப்பேற்பட்ட பரம்பரையை சேர்ந்தவன் தெரியுமா? கோவில் திருப்பணி செய்வதற்கே பிறந்தவர்கள் போல் திகழ்ந்தவர்கள் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள். வரதராஜ பெருமாள் கோவில் கோபுர திருப்பணியை செய்தவர் கண்ணதாசனின் கொள்ளுத்தாத்தா. ஏகாம்பரநாதர் கோவில் திருப்பணியை செய்தவர் கண்ணதாசனின் தாத்தா. காமாட்சி கோவில் திருப்பணியை செய்தவர் கண்ணதாசனின் தகப்பனார். இப்ப புரியுதா என்று திருவாய் மலர்ந்தள்ளினார். தேவர் மனம் தெளிந்தவராய் பெரியவரை வணங்கி விடைபெற்று நேராக மருத்துவமனைக்கு சென்றார். நினைவிலிருந்து படுத்திருந்த கண்ணதாசனின் நெற்றியில் விபூதியை பூசிவிட்டு சிறிது விபூதியை வாயிலும் இட்டு மீதியை தலையணையின் கீழ் வைத்துவிட்டு வீடு திரும்பினார். அவர் சிந்தனையெல்லாம் கண்ணதாசன் நினைவு திரும்பி நடந்ததை அறிந்து என்ன சொல்வாரோ என்றே நினைத்தது. மறுநாள் தேவர் மருத்துவமனை சென்று கண்ணதாசனின் படுக்கையை சற்றே படபடக்கும் நெஞ்சோடு நெருங்கிய போது கண்ணதாசனுக்கு நினைவு திரும்பி கண் விழித்திருந்தார். தேவரை பார்த்தவுடன், வாங்க, எத்தனை நாளா இப்படி படுக்கையில இருக்கேன், கொஞ்சம் கண்ணாடி எடுத்துக் கொடுங்களேன், என் முகத்தை பார்க்கணும் அப்படின்னார். நேற்று இட்டு விபூதி இன்னமும் நெற்றியில் திகழ தேவர் தயங்கியபடியே தந்த கண்ணாடியில் தன் முகம் கண்ட கண்ணதாசன், இதென்ன விபூதி என்று தேவரை ஏறிட்டு பார்த்தார். வேறு வழியின்றி வந்தது வரட்டுமென தேவர் தான் பெரியவரை பார்த்ததையும் பெரியவர் ஆசீர்வாதம் செய்து விபூதி கொடுத்ததையும் சொல்ல கண்ணதாசனின் விழிகளில் அருவியென கொட்டியது கண்ணீர். திகைத்தின்ற தேவரின் செவிகளில் தேனாக பாய்ந்தது கண்ணதாசனின் வார்த்தைகள். எனக்கா, என்னிடமா இவ்வளவு கருணை? போன வாரம்தான் அவரை ஐயோ என வாய்விட்டு புலம்பி அழுததோடு தேவரிடம் ஒரு வேண்டுகோளையும் சமர்ப்பித்தார். எனக்கு உடல் நலமாகி மருத்துவமனையிலிருந்து வெளியேறும் சமயம் நான் வீட்டிற்கு செல்ல மாட்டேன். இந்த பாவியிடம் கருணை வைத்து அந்த மகானிடம் முதலில் என்னை தயவு செய்து அழைத்துச் செல்லுங்கள் என்று மனமுருகி வேண்டினார். கண்ணதாசன் வேண்டியபடியே அந்த நல்ல சந்திப்பும் பாவ மன்னிப்பும் நடந்தது. மாறியது மனம், நன்றியில் ஊறியது தினம், வீரிட்டு வெளிவந்தது ஒரு கவிதை. அக்கவிதையை எடுத்துக்கொண்டு பெரியவரை நேரில் கண்டு வணங்கி கவிதையை சமர்ப்பித்தார் கண்ணதாசன். அந்த கவிதை இதோ. பார்த்த மாத்திரத்தில் பாவத்தை அலம்புகின்ற தீர்த்த பெருக்கு, திருவாசகத்தின் உட்கருத்து, கூர்த்த மதியால் மெஞ்ஞான கருத்துணர்த்தும் முழுமூர்த்தம், கலிமைக்கும் இவ்வுலகை காக்க வந்த கண்கண்ட தெய்வம். எம்மதத்தோறும் சம்மதத்துடன் தம்மத தலைவனென தொழுதியத்தும் தெய்வ கமல கழல் தொழுவோம் வாரீர். கவிதை வரிகளைக் கண்ட பெரியவர் கண்ணதாசனை கனிவோடு நோக்கி, அனந்த கோடி அற்புத லீலா சாகித்ய மாய மனுஷாய நமோ நமக, அர்த்தநாரி திருவண்ணாமலை சேஷாத்ரி மகானுக்கல்லவா இது பொருந்தும் என அருளாசி கூறி, அங்கிங்கெண்ணாதபடி எங்கும் நிறைந்திருக்கும் நிர்மல பொருள் ஞான சூரியனாம் நம் மதத்தின் பெருமையை எழுதி என்று திருவாய் மலர்ந்தருள, அக்கணமே கண்ணதாசனின் மனதில் அர்த்தமுள்ள இந்து மதம் அழகாய் அரும்பி பல நாள் உழைப்பில் இதழ் விரித்து மனம் வீசியது.
மிக்க நன்றி திருமதி அன்னபூர்ணி அவர்களே. நேரிலே கடந்த சனிக்கிழமை அன்று முத்தமிழ் சங்கத்தினுடைய பொங்கல் விழா மவுண்ட் ஆல்பர்ட் வார் மெமோரியல் ஹாலில் மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றது. தனித்துவம் வாய்ந்த இந்த பொங்கல் விழாவில் நிறைய தமிழ் அன்பர்கள் கலந்து கொண்டு அதனை ஒரு சமத்துவ பொங்கலாக, தமிழ் புத்தாண்டாக, தமிழர் திருநாளாக மாற்றி கொடுத்தார்கள். ஏன் இந்த நிகழ்ச்சியினை தனித்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்றேன்னா, இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க இளையோர்களால் ஏற்று நடத்தப்பட்டது. அதாவது இளையோர்னு சொல்லும்பொழுது பெரும்பாலானோருக்கான வயது 15 கீழ் இவர்கள்தான். அதாவது அந்த இப்போ புது நடைமுறையில் இருக்கின்ற அந்த வேக்சின் பாஸை ஸ்கேன் பண்ணுறதுலேருந்து உள்ளே போனோன்னா அந்த வரவேற்பில் இளைஞர்கள் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியதும் இளையோர்கள் தான். நிகழ்ச்சியில் பங்களித்தவர்கள், அதாவது நம்ம தலைமை உரையாற்றியதாக இருக்கட்டும், பொங்கல் பற்றிய உரையாற்றியது, நடனம், நாடகம் என்று எல்லோருமே இளையோர்களாகவே செய்திருந்தார்கள். பரிசளிப்பு, அது போக உணவை எல்லோருக்கும் பகிர்ந்து அளித்த விதமும் எல்லோரும் ஏற்று நடத்திய விதம் எல்லாம் வந்து மிகவும் நேர்த்தியாக சிறப்பாக இருந்தது. அதாவது தன்னிடம் ஒரு விளையாட்டு பிள்ளைகளாக இருந்தாலும் தன்னிடம் ஒரு பொறுப்பு கொடுத்தோன்னா அதை எவ்வளோ செவ்வனை செய்ய முடியும், எவ்வளோ அழகாக சொல்ல முடியும் அப்படின்றதுக்கு அவர்களுடைய பங்களிப்பு ரொம்ப வியப்பளிச்சுது. அது போக அவர்கள் பேசிய அந்த கொஞ்சம் தமிழும் ரொம்ப அழகா இருந்தது. ஒரு பொறுப்புணர்வோட அவர்கள் செய்தது பிரமிக்க வச்சதுன்னே சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியில ஆர்டர் ஆஃப் மெரிட் விருது பெற்ற ஐயா திரு வெங்கட்ராமன் அவர்களுக்கு சிறப்பு செய்தார்கள். அதுவும் இளையோர்கள் தான் செய்தார்கள். அதாவது இது போன்ற நல்ல நிகழ்ச்சிகள், நல்ல மாறுபட்ட நிகழ்ச்சிகள் அடுத்த தலைமுறையினையே நம்ம ஈடுபடுத்த வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம். அப்போதான் அவர்களுக்கும் அந்த தமிழின் மீது, தமிழ் சங்கத்தின் மீது எல்லோரிடமும் கலந்து பேசணும் அப்படின்ற ஒரு ஈடுபாடு வரும்ன்றது ஒரு மறுக்க முடியாத உண்மை. இது அந்த குழந்தைகளுடைய தனித்துவத்திற்கும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இது ரொம்ப உறுதுணையாக இருக்கும். அவர்களுடைய அந்த மேலாண்மையாகட்டும், அந்த மேடை, அந்த ஒரு ஸ்டேஜ் ஃபியர்னு சொல்றாங்களே, அது குறைந்து தன்னை முன்னிறுத்திக் கொள்வதற்கு மிகவும் ஏதுவாக இருக்கும். இது போன்ற நல்ல நிகழ்ச்சிகளை அடிக்கடி மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பது அவர்களுடைய பேச்சிலிருந்து நம்மால் காண முடிகிறது. இந்த குழந்தைகளுக்கு வாய்ப்பளித்து இது போன்ற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த முத்தமிழ் சங்க நிர்வாகிகளுக்கும், இளையோர் ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற திருமதி கிருத்திகா அவர்களுக்கும் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேர்களே, நம்முடைய முன்னோர்கள் ஆதி காலத்திலிருந்தே உண்ணப்பட்டு வந்த ஆரோக்கியமான உணவுல முதலிடத்தை பிடிக்கிறது சிறுதானிய வகைகளான குதிரைவாளி, கேழ்வரகு, திணை, வரகு, சாமை, கம்பு, பனிவரகு, சோளம் போன்றவைதான். அதிக சத்துக்களும் மருத்துவ குணங்களும் நிறைந்த சிறுதானியங்களை ஏழைகளினுடைய உணவாக பார்க்கப்பட்ட நிலை மாறி சிறுதானிய உணவு பழக்கம் வீடுகளில் தொடங்கி உணவகங்கள் வரை பரவ தொடங்கியிருக்கு. இதற்காக இந்தியா பாரம்பரியமிக்க இந்த சிறுதானிய வகைகளை உலக நாடுகளில் பிரபலப்படுத்தும் விதமாக இந்தியாவோட வங்கதேசம், கென்யா, நேபாளம், நைஜீரியா, ரஷ்யா, செனகல் போன்ற நாடுகள் இணைந்து ஒரு முன்னெடுப்பை கொண்டு வராங்க. இதற்கு ஐநா சபையினுடைய உறுப்பு நாடுகளான 193 நாடுகளினுடைய ஆதரவோட இந்த தீர்மானம் நிறைவேறிருக்கு. அது என்னன்னா, வருகின்ற 2023 ஆண்ட சிறுதானியங்களுக்கான சர்வதேச ஆண்டாக ஐநா சபை அறிவிச்சிருக்கு. உணவுக்கு நல்லது என்று பல உணவுகளை நம்ம பயன்படுத்துகிறோம். நாம் சிறுதானிய உணவுகளை பயன்படுத்துவது காலப்போக்கில் மறந்துட்டோம். ஆரோக்கியத்தை பேணுவதற்கு அதில் தேவையான அனைத்து சத்துக்களும் சிறுதானியத்தில் இருக்கு. இந்த மருத்துவ உணவு கொண்ட நுண்ணுயிர் எதிர்ப்பு வேதிப்பொருட்கள் சிறுதானியத்தில் இருக்கிறதுனால சர்க்கரை நோய்களுக்கு இது ரொம்பவும் சிறந்தது. இது மெதுவாக செரிமானம் ஆகிறதுனால சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த உணவாக இருக்கிறது. இது போக குடல் சுத்தமாகறதுக்கும் இதய நோய், இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகளுக்கும் இது ஒரு தீர்வாகுது. சிறுதானியத்தில் உள்ள பாஸ்பரஸ், மெக்னீஷியம் போன்ற தாது பொருட்கள் உடலுக்கு உறுதி செல்களை உறுதிப்படுத்தி எலும்புகளையும் உறுதி செய்கிறது. இதுக்கு குறைந்த அளவு தான் தண்ணீர் தேவை. அதாவது நெல் போல 120-180 நாட்கள் ஆகும். ஆனால் இந்த சிறுதானியம் விளைவுக்கு ஏற்றுறதுக்கு 65-90 நாட்கள் இருந்தால் போதும். அதே மாதிரி நெல் வந்து பகல்ல பூக்கும் மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது. அதிகமான வெப்பம் இருக்கிறதுனால விதைகள் சரியாக உற்பத்தி ஆகிறதில்ல. ஆனால் சிறுதானிய பயிர்கள் 12:00 காலையில 4:30 மகரந்த சேர்க்கை நடக்கிறதுனால இது நிறைய விளைச்சலையும் தரத்துக்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற செயலுக்கேற்ப நீண்ட நாள் வாழ்வோம் உடல் ஆரோக்கியத்துடன். இன்ற வார நிகழ்ச்சிகள் நல்ல பல கருத்துக்களையும் ஐயா திரு வெங்கட்ராமன் அவர்களுடைய நேர்காணலையும் கேட்டு மகிழ்ந்தோம். அவருடைய விருப்பப்பாடலுடன் இந்த வார நிகழ்ச்சி முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அன்பில் மகிழும் நான் மணிநிலவன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போமா.
உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம்.